இப்போது நான் என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மற்ற முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூருடைக்காடர் சமாதி சேந்த நிறம்மை காக்கவே, சமாதி தேந்தனம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் முயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை ஆராயும் சத்சங்கம், சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளுக்கு விளக்கம் காணும் சத்சங்கமாகவோ அமையும். இன்று ஒரு அன்பர் இரண்டு கேள்விகள் அனுப்பியிருந்தார். அதை விட சென்ற வாரம் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டது, அதற்கு இந்த வாரம் பதில் காண்பதாக சொல்லியிருந்தேன். ஆகவே மூன்று கேள்விகள் ஒன்று என்று நாங்கள் பதில் காண்பதற்கு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் மூலமும் கிரியா யோகம் மூலமும். முதலாவது கேள்வி, அன்பர் அனுப்பின ரெண்டு கேள்வியில் முதலாவது கேள்வி, போன புதன்கிழமை சத்சங்கத்தை மிகவும் ஆர்வமாக கேட்டேன் ஐயா, அதில் நீங்கள் நீலகண்டன் அவர்கள் பாபாஜியினால் எவ்வாறு உந்தப்பட்டு இந்த புத்தக எழுத்தை தொடங்குகின்றார், யோகி ராமையா அவர்களும் அதன் வழி வரப்போகின்றார் என்று அவர்களுக்கிடையில் நடந்த விடயங் சம்பாஷணைகளை நீங்கள் வாசித்தீர்கள், மிகவும் அருமை ஐயா. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி, நாங்கள் எங்களுடைய அருளாளர்களை பற்றியெல்லாம் படித்திருக்கின்றோம், மாணிக்க வாசகராக இருக்கலாம், அப்பர் சுவாமியாக இருக்கலாம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளாக இருக்கலாம், பல அருளாளர்களும் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்று படித்தோம் அவர்களுடைய இறுதி பிறப்பில். ஆகவே என்னுடைய கேள்வி என்னவென்றால், நீலகண்டன் அவர்களும் யோகி ராமையா அவர்களும் சத்குரு கிரியா பாபாஜியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களா, அல்லது வேறு விதமாக அந்த தொடர்பை பாபாஜி ஏற்படுத்தினாரா என்று ஒரு மனதில் ஒரு கேள்வி என்று கேட்கின்றார். மிகவும் அருமையான கேள்வி. நிச்சயமாக சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் நீலகண்டன் யோகி ராமையா அவர்கள் என்ற இரண்டு ஆன்மாக்களை அந்த உடலில் 10 வருடங்களாக பின்தொடர்ந்து 42ஆம் ஆண்டிலிருந்து 52ஆம் ஆண்டு வரைக்கும் பின்தொடர்ந்து 52ஆம் ஆண்டில் யோகானந்த கிரிஜி சமாதி எய்தியவுடன் இந்த இருவரையும் அவர் வந்து சந்தித்தார். ஆன்மீக முறையில் சூட்சுமத்தில் சந்தித்து மீண்டும் தூலத்திலும் சந்தித்தார். அதை பற்றித்தான் படித்தோம், படித்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக சத்குரு குரு அவர்களின் ஆட்கொள்ளல் தான் அது நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய பதில். ஏனென்றால் நாங்கள் இறைவனையோ குருமார்களையோ அடைவது அது எங்களுடைய முயற்சி. எங்களுடைய வினைகளுக்கு நங்க நாங்கள் அவர்கள் கிடைத்தால் நாங்கள் பாக்கியசாலிகள். ஆனால் இறைவனோ குருமார்களோ ஆன்மாக்களை தேடி வந்தால் அதைத்தான் நாங்கள் ஆட்கொள்ளல் என்று சொல்கின்றோம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆனால் இந்த ஆட்கொள்ளல் என்ற சொல்லு மிகவும் 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 அருமையானது. அது எல்லா ஆன்மாக்களுக்கும் பக்குவம் வரும்போது இறைவனாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் அந்த ஆட்கொள்ளல் நிகழும். ஆனால் இந்த அருளாளர்களை எடுத்தீர்கள் என்றாலும் சரி, நீங்கள் இப்ப கேட்ட கேள்வியில் நீலகண்டன் யோகி ராமையா அவர்களை எடுத்தீர்கள் என்றாலும் சரி, ஒரு விடயத்தை நாங்கள் அவதானமாக கூர்ந்து பார்க்க வேண்டும். இந்த கேள்வி வந்தவுடன் தான் எனக்கு அது தூக்கி வைத்தது அந்த இடத்தில். அது என்ன? இந்த ஆட்கொள்ளர்கள் எல்லாம் நாயன்மார்களாக இருக்கலாம், அருளாளர்களாக இருக்கலாம், சத்குருக்களாக இருக்கலாம், இறைவனின் ஆட்கொள்ளல்களாக இருக்கலாம், அல்லது சத்குருவின் ஆட்கொள்ளல் இங்கே நீங்கள் கேட்ட கேள்வியில் நீலகண்டன் ராமையா அவர்களாக இருக்கலாம். அங்கு ஒரு பொது விஷயம் இருந்ததை இந்த கேள்வி வந்தபோது இன்று காலையில் உணர்ந்தேன். அந்த பொது விஷயம் என்ன? அவர் அந்த இறைவனாக இருக்கலாம், சத்குருவாக இருக்கலாம், அவர் அவர்களை ஆட்கொண்டதற்கு இருக்கிற காரணம் அவர்களுக்கு பதிஞானம் கொடுப்பதற்கல்ல. அவர்கள் ஆட்கொண்ட போது அந்த ஆட்கொண்டலின் முடிவில் பதிஞானம் கிடைத்தது எல்லோருக்கும். ஆனால் ஆட்கொண்டதன் காரணம் என்னென்று பார்த்தால் தொண்டு. இறைவனுக்காக இருக்கலாம், பரம்பொருளுக்காக இருக்கலாம், அல்லது சத்குருவுக்காக இருக்கலாம், அவர்கள் ஆட்கொண்டவர்களிடம் இருந்து சில விடயங்களை உலக மக்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு விடயத்தை கொண்டு வருவதற்காகத்தான் அவர்களை ஆட்கொண்டார்கள். அவர்களை ஆட்கொண்டு பதிஞானம் கொடுப்பதற்கல்ல. நாயன்மார்களை பார்த்தீர்கள் என்றாலும் தெரியும், தேவாரம் பாடச் சொன்னார்கள், அடியெடுத்து கொடுத்தார்கள். சில சில நாயன்மார்களை பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அவர்களுக்கு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியதாக அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை வர பண்ணி இறைவன் மனித உருவில் வந்து அவர்களை ஆட்கொண்டார்கள். அந்த பிரச்சனைக்கு அவர்கள் தீர்வை சரியாக எடுக்கின்றார்கள் என்று அதன் மூலம் மக்களுக்கு செய்தி அனுப்பினார்கள். ஆகவே எங்கு பார்த்தீர்கள் என்றாலும் தொண்டு நிறைந்திருக்கின்றது. ஆகவே அடியேனின் கருத்து என்னவென்றால், எல்லோரையும் இறைவன் பரம்பொருள் அல்லது குருமார்கள் ஆட்கொள்ளுவார்கள். நாங்கள் அந்த பக்குவ நிலையில் தொண்டு செய்ய தயாராக இருந்தால் அது நிச்சயமாக கிடைக்கும் என்பது இன்று காலையில் என்னிடம் உதித்த விடயம். ஆகவே இந்த தொண்டு என்பது எவ்வளவு அற்புதம் இந்த அன்பருடைய கேள்வியில் இருந்து. அது தொண்டு சம்பந்தமான கேள்வி இல்லை, ஆட்கொள்ளல். ஆனால் அந்த ஆட்கொள்ளலுக்கு கீழ் புதைந்திருப்பது தொண்டு. ஆகவே சைவ சித்தாந்தமாக இருக்கலாம், கிரியா யோகமாக இருக்கலாம், சிவயோகத்திலிருந்து வந்த கிரியா யோகம் என்றதால் சத்குரு அவர்கள் செய்ததும் ஆட்கொள்ளல் தான். ஆனால் தொண்டு ஆற்றுவதற்காக ஆட்கொண்டார். அதேபோல்தான் பெரம்பொருளும் நாயன்மார்கள் அருளாளர்களை அந்தந்த நேரங்களில் ஆட்கொள்ளுகின்றார். அது தொண்டாற்ற பண்ணி இறுதியில் அந்த தொண்டாற்றுதல் மூலம் அவர்கள் அந்த நிலையை அடையும் போது பதிஞானத்தை கொடுக்கின்றார் சிலருக்கு. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்வியிலிருந்து இது எங்களுக்கு மிகவும் மிகவும் அற்புதமான ஒரு கேள்வி. எல்லோராலையும் இதை அடையலாம். ஆக நீங்கள் செய்ய வேண்டியது பாபாஜியின் தங்க விதியான அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி வழி நாங்கள் நிற்கணும், தொண்டை சுரப்பிக்கணும். தொண்டென்றால் தன்னலமற்ற தொண்டு நிலைக்கு வரணும், அது அடுத்த பகுதி. தொண்டில் தொடங்கி தன்னலமற்ற தொண்டுக்கு வரணும். வரும்போதுதான் இறைவன் குருமார்களின் ஆட்கொள்ளலை நீங்கள் உணர்வீர்கள். அது இந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதிலில் இருந்து வருகின்றது. இதற்கு இந்த நான் அருளாளர்களை ஆட்கொள்ளுவதற்கு பேராசிரியர் நல்ல ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு முறை மாணிக்கவாசகருடைய சரிதையை படிப்பிக்கும் போது மாணிக்கவாசகரை இறைவன் ஆட்கொண்டதற்கு ஒரு ஓமானம் சொன்னார். அது என்ன? நதிகள் எல்லாம் ஓடி வந்து கடலில் சேர்கின்றது. கடல் எல்லாவற்றையும் எடுக்கின்றது தனக்குள். அந்த கடல்தான் பரம்பொருள். இந்த நதிகள் தான் அருளாளர்கள், நாயன்மார்கள், ஆன்மாக்கள், பக்குவப்பட்ட ஆன்மாக்கள். ஆகவே இறைவன் ஆட்கொள்ளுவது இப்படியானவர்களைத்தான். ஏன் அந்த நதிகள் முழுக்க வந்து கடலில் சேர வேண்டும் என்பது இல்லை. வரும் வழியில் அந்த நதி வற்றி போகலாம். வரும் வழியில் அதற்கு தடைகள் ஏற்பட்டு அந்த நீரோட்டம் அத்துடன் நின்று விடலாம். எல்லா நதிகளுமே கடலில் கலப்பதில்லை. அதுபோல்தான் அருளாளர்களும் மற்ற ஆன்மா பக்குவப்பட்ட ஆன்மாக்களும் எல்லாராலும் அந்த கடலில் கடந்து விட முடியாது. ஆனால் கடலை நோக்கித்தான் எல்லாம் வருகின்றது. அதை நான் இன்னும் மேலாக இன்று காலை சிந்தித்தேன். இந்த நதிகள் எல்லாம் மலை உச்சியில் இருந்து ஆரம்பித்து கீழே ஓடி 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 வந்து ஒரு நேரத்தில் கடலில் சங்கமிக்கின்றது. பேராசிரியருடைய ஓமானத்தை மேலும் சிந்தித்தேன். ஆகவே இந்த மலை உச்சியில் இருந்துதான் ஆறுகள் உருவாகின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அது இயற்கை. அதை சிறிது சிந்தித்து பார்த்தேன். கூடுதலாக இந்த மலை உச்சி என்பதுதான் எங்களுடைய ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே அந்த ஆணவ மலத்திலிருந்து அந்த மலத்தை சிறிது சிறிது சிறிதாக நீக்கி கீழே வந்து கொண்டிருக்கின்றோம். மலத்திலிருந்து வரும் வழியில் முழுமையாக நாங்கள் கீழே வந்து விடுவோம் என்று இல்லை. இந்த உடலில் அரவாசியில் தடக்கப்பட்டு விடுவோம். அதை நாங்கள் மாயை என்று சொல்கின்றோம், வினை என்று சொல்கின்றோம். ஆனால் முடிந்தவரை ஓடுகின்றோம் ஒவ்வொரு உடலிலும். என்றோ ஒரு நாள் அந்த ஓட்டம் வந்து கடலில் கலப்பது போல நாங்கள் பரம்பொருளில் கலப்போம். அந்த ஓட்டத்திற்கு உதவி செய்பவர் தான் சத்குரு. எங்கேயாவது தடக்கப்பட்டோம் என்றால் அதிலிருந்து எங்களை தூக்கி, குழந்தாய் நீ தடக்கப்படுகின்றாய், உனக்கு நான் உன்னை தூக்கி அங்களை தள்ளி விடுகின்றேன், மீண்டும் ஓடு, எங்கு வரையும் ஓடு, பதி ஞானம் எடுக்கும் இடம் வரையும் ஓடு, உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் என்னிடம் உன்னுடைய பிரச்சனைகளை தந்து விட்டு ஓடு என்று எங்களை ஊக்கப்படுத்துகின்றார். இதெல்லாம் நான் சொல்லவில்லை. பாபாஜியின் தெய்வீய குரலில் இந்த அமுத மொழிகள் இருக்கின்றன, சுருக்கமாக இருக்கின்றன. ஆகவே இந்த நதிகள் எல்லாம் அங்கு தன்னிடம் வரவில்லையே என்று இறைவன் ஒரு காலமும் துன்பப்படப் போவதில்லை. வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, ஆனால் அந்த பெருங்கருணையாளன் எல்லோருமே அங்கு வர வேண்டும் என்று விரும்புகின்றான். ஆனால் அந்த ஓட்ட பந்தயத்தில் எத்தனை உடல்களில் அந்த இடத்தை நாங்கள் அடைவோம் என்பது எங்களுடைய வினைக்கணக்கும் மாயையில் நாங்கள் சிக்குவதும்தான். எவ்வளவு அருமையாக இந்த இயற்கையை வைத்து சிந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த அன்பரின் கேள்வியை. ஆட்கொள்ளல் என்று தந்தார். அது இறுதியாக இறைவன் எப்படி எங்களை எல்லாம் ஆட்கொள்கின்றான் என்பதற்கு பேராசிரியர் சொன்ன அந்த ஓமானத்தை வைத்து அதற்கு மேலாக சிந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. நதியும் கடலும் போல. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்வியில் எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு என்று. ஆகவே அதை சிந்தியுங்கள். சத்சங்கத்தை மீண்டும் முதலிலிருந்து கேளுங்கள். அதுதான் அந்த அன்பர் கேட்டதற்குரிய பதிலும். அதற்கு மேலதிகமாக நாங்கள் என்ன செய்கின்றோம், கடவுள் என்ன செய்கின்றார், எப்படி எங்களுடைய ஓட்டம் இருக்கின்றது, எங்களுடைய ஓட்டம் ஒரு நதியைப் போல கடலில் கலப்போம் என்பது உறுதியல்ல. ஆனால் ஏதோ ஒரு நாள் கலக்கலாம்.
ஆனால் வரும்போது இடையில் வற்றியும் நிற்கலாம். பேந்து சத்குரு உதவியுடன் அந்த வற்றை ஓட பண்ணலாம். அதற்குத்தான் எங்களுக்கு சத்குரு தேவை. ஆகவே அந்த சிந்தனையுடன் அந்த கேள்விக்குரிய பதிலை இன்று பாபாஜி பரம்பொருளின் அருளுடன் அதை கண்டோம். அடுத்ததாக அவர் கேட்ட கேள்வி, இரண்டாவது கேள்வி, அது மாணிக்க வாசகரை வைத்தே கேட்டாரு. அந்த ஒரு சொல்லுக்குரிய விளக்கத்தை கேட்டாரு. விளக்கம்தான் அது கேட்கின்றார். அது என்ன? அவருடைய சிவபுராணத்திலிருந்து வருகின்றது என்று நினைக்கின்றேன். சிந்தை தெளிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட. ஐயா, அதை படிக்கின்றேன் மீண்டும் மீண்டும். ஆனால் எவ்வளவு அற்புதமான சொல் என்று தெரிகின்றது. அதை பற்றிய சிறிய விளக்கம் சொல்வீர்களா என்று. விளக்கம் நான் அதற்கு மாணிக்கவாசகர் பாட்டுக்கு சொல்ல முடியாது. ஆனால் அதில் இருக்கும் உலகியல் கருத்து, கிரியா யோகா கருத்து, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களில் அதை பார்க்கலாம். சிந்தை தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட, இதுதான் எங்களுடைய நிலை. இது அதே அன்பர் கேட்டிருக்கின்றார். ஆனால் முதலாவது கேள்வியோடு அதை தொடுக்கலாம். இறைவன் தான் எங்களுடைய சித்தத்தை தெளிவாக்க வேண்டும். அதை எப்படி செய்கின்றான் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றதென்றால், குருவாக வருகின்றான், ஞான குருவாக வருகின்றான். தானேயும் வரலாம், வேறு அருளாளர்கள் மூலமும் வரலாம். எங்களுடைய பக்குவ நிலைக்கு ஏற்றதுதான் அந்த குருவினுடைய நிலை. ஆகவே அவன் வந்து எங்களுடைய சிந்தையை தெளிவித்து எங்களை சிவமாக்குகின்றான் என்பது அந்த சொல்லின் பொருள். இந்த அடியார் கேட்டதற்கு சிந்தையை தெளிவித்தல் என்னவென்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றதென்றால், எங்களுடைய இந்திரியங்களாகிய கருவிகளில் இருந்து நாங்கள் தப்ப வேண்டும். அதை வேடர்கள் என்று சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். ஓமானமாக கருவிகள் எல்லாம் தான் எங்களை இந்த மாயைக்குள் இழுக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அதை அகக்கருவிகளாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எடுத்து பரிசீலனை செய்து அதற்குரிய விடயலை எங்களுக்கு தருகின்றது என்று சொல்கின்றது. ஆகவே இவையே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இந்த இந்திரியங்கள் என்ற கருவிகளிலிருந்து நாங்கள் விலத்த வேண்டும். சிறிது சிறிதாக விலத்த வேண்டும். விலத்தும் போதுதான் எங்களுக்கு இறுதியாக இருக்கும் பதிஞானத்தை எட்டக்கூடிய ஒரு நிலை கிடைக்கின்றது. அந்த நிலையை அடைவதற்குத்தான் இந்த கூற்று வருகின்றது. சிந்தை தெளிவித்து சித்தத்தில் இருப்பவற்றை அகற்றி, அது அதனுடைய பொருளாக இருக்கும். சிவமாக்கி என்னை ஆண்ட, என்னை உன்னை போல் அழகு பார்க்கின்றாய் என்று மணிவாசகர் பாடுகின்றார். அது அவருடைய நிலை. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு அதுதான் என்னால் கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய விளக்கம். அதை இன்னொரு விதமாக பார்ப்பதாக இருந்தால், அது பேராசிரியர் இன்னொரு இடத்தில் சொன்ன வேறொரு விடயத்தை இதுக்குள் கொண்டு வருகின்றேன். ஞாபகத்தில் இருந்ததை, இந்த இறைவன் எப்படி இந்த சிந்தையை தெளிவிக்கின்றான், அதற்கு ஒரு ஓமானம் ஒன்று சொல்கின்றார். இந்த சிந்தையாகிய சித்தம் எப்படி தொழிற்படுகின்றது என்பதற்கு நிலாவை வைத்து ஒரு உருவமானம் தந்ததை இங்கு கொடுத்து குறிப்பிடுகின்றேன். நல்ல நல்ல ஒரு இரவில் நல்ல நிலா வெளிச்சம் வந்து கொண்டிருக்கின்றதாம். நிலத்தில் ஒரு தடாகம் இருக்கின்றதாம். அசையாமல் கீறிய தடாகம் போல் உண்டென்று சொன்னார் பேராசிரியர். அந்த தடாகத்தில் அந்த நிலா ஒளியை பார்க்கும் போது மிகவும் அழகாக இருந்ததாம். திடீரென்று ஒரு சிறு காற்று வீசத் தொடங்கியது. நீரில் சில சிற்றலைகளாக நீர் ஆடத் தொடங்குகின்றது. அப்போது அந்த நிலா சிதைகின்றது. அருமையாக தெரிஞ்ச நிலா ஒளி அது சிதைஞ்சு சிதைஞ்சு பகுதி பகுதிகளாக தெரிகின்றது என்கின்றார். அதுதான் எங்களுடைய சித்தம். இதில் அவர் சொன்ன தடாகம் என்று சொன்னது எங்களுடைய சித்தத்தையும் அதில் அவர் காற்று என்று சொன்னது எங்களுடைய சித்தத்தை குழப்புவதற்கு எங்களுக்கு ஊக்குவிக்கும் ஆசைகள், அதான் இந்திரியங்கள் மூலம் கிடைப்பது. ஆகவே அந்த ஆசையாகிய காற்று எங்களுடைய சித்தம் தெளிவாக இருந்தாலும் நாங்கள் அதை முழுமையாக அதிலிருந்து தெளிவு பெறும் வரை அந்த ஆசை என்ற காற்றிலிருந்து தப்ப முடியாது. அந்த ஆசைகள் இந்திரியங்கள் எல்லாம் வேலை செய்யும் போது எங்களுடைய சிந்தையை அது குழப்புகின்றது என்று அருமையாக இந்த ஓமானம் மூலம் வேறொரு இடத்தில் அதை கொடுக்கின்றார். ஆகவே இந்த அன்பருடைய மணிவாசகருடைய பாடலுக்கு அந்த ஓமானத்தை எடுப்போம் என்று இருந்தேன். அதுதான் எங்களுடைய நிலை. இதில் நாங்கள் என்னத்தை பார்க்கின்றோம் என்றால், இந்த ஆசைகள் இருக்கின்றது தானே, இந்த ஆசைகள் தான் சித்தத்தை குழப்புகின்றன, இந்த ஆசைகள் எதனால் உருவாகின்றது என்று சைவ சித்தாந்த 36 தத்துவங்களில் விரிவாக பார்த்து விட்டோம். கருவிகளால் தான் வருகின்றது. அதுவும் எந்த கருவிகளால் வருகின்றது? வெளி கருவிகளால் வருகின்றது. அதை இந்திரியங்கள் என்றும் சொல்லுவோம். ஆகவே இந்த வெளி கருவிகளின் இருந்து வரும் விடயங்களை அகக்கருவிகள் எடுத்துத்தான் இந்த குழப்பத்தை தருகின்றது. ஆகவே அதை தடை செய்வதற்குத்தான் இந்த மனதை இரண்டு விதமாக பாவிக்க வேண்டும் என்று பேராசிரியர் முதல் சொல்லி தந்ததை இங்கு அந்த சொல்லை மாத்திரம் நினைவுபடுத்துகின்றேன். மடக்கு பாலம், மடக்காத பாலம். மடக்கு பாலம் என்றால் நல்லவை வரும்போது, கெட்டவை வரும்போது மடக்கு பாலமாக மனம் இருந்துவிட்டால் பொறிகளால் கிடைக்கும் போது நாங்கள் சித்தத்தை குழப்ப மாட்டோம். நல்லவை வரும்போது அதை திறந்த பாலமாக விட வேண்டும் என்று அது பாலத்தை வைத்து ஓமானம் சொல்கின்றார். அரச அரண்மனையை சுற்றி இருக்கும் பாலத்தை அதை அப்படி சொல்வார்களாம், ஏணி பாலத்தை. அது ராஜா வரும்போது நீளமாக இருக்கும். அவர் அதன் மூலம் அரண்மனைக்கு அகழிக்கு மேலால் வந்து விடுவார். அவர் வந்ததும் அது மூடப்படும், மடக்கப்படும். அதற்கு பிறகு ஒருவரும் அந்த அரண்மனைக்குள் வர முடியாது, ராஜாவை தொந்தரவு செய்ய முடியாது போறார் என்பது அதன் விளக்கம். ஆகவே இந்த மணிவாசகருடைய விடயத்திற்கு இந்த ஓமானத்தையும் சேர்த்து இன்று பதில் கண்டிருக்கின்றேன். மீண்டும் கேளுங்கள், இதில் பல விடயங்கள் அடங்கியிருக்கின்றது. அடுத்த கேள்வி, இது இந்த அன்பருக்கு நன்றி சொல்கின்றேன், நல்ல அருமையான இரண்டு கேள்வியை தொடக்கத்தை தந்திருந்தார். அதை வைத்து பல விடயங்களை சிந்தித்தோம். மற்றைய கேள்வி போன சத்சங்கத்தில் வந்த கேள்வி. அதற்கு எனக்கு கேள்வி புரியாதபடியால் இந்த சத்சங்கத்தில் விடை காணலாம் என்று சொல்லி அந்த ஐயாவை அந்த கேள்வியை அனுப்ப சொல்லியிருந்தேன், அனுப்பியிருந்தார். அவருடைய கேள்வி என்னவென்றால், அதில் சொல்ல பல விடயங்கள் அவருக்கு புரிந்து கொண்டது, ஒரே ஒரு விடயம் புரியவில்லை. ஓங்கார வடிவில் இருக்கும் திருவாசி, அந்த திருவாசியில் இருக்கும் 51 சுடர்கள், அதன் கருத்து என்ன? ஏனென்றால் ஓங்காரமாக இருக்கும் திருவாசிக்குள் என்ன நடக்கின்றது? சிவ நடனம் நடக்கின்றது, ஐந்தொழில்கள் நடக்கின்றது, ஐந்தெழுத்து நடக்கின்றது. அதை சுற்றி இருப்பது ஓங்காரம், அந்த திருவாசியின் ஆக்கென்று சொல்லலாம், வளையம். அதில் 51 சுடர்கள், அதற்குரிய விளக்கம்தான் என்று அந்த ஐயா கேட்டார். அதற்குரிய விளக்கம் அந்த 51 சுடர்கள் என்பதுதான் அவருடைய முழுமையான கேள்வி என்றுடைய அதை மாத்திரம் பார்த்து விடுவோம். இந்த 51 சுடர்கள், அது 51 அச்சரங்களாக எங்களுடைய உடலில் இருக்கின்றது. அதை ஆங்கிலத்தில் கேங்க்ரின்ஸ் என்று சொல்லுவார்கள். 51 அச்சரங்கள், இந்த 51 அச்சரங்களும் எங்கிருந்து தோன்றுகின்றது? ஓம்காரத்தில் இருந்து தோன்றுகின்றது. நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் என்ன படித்தோம்? ஓம்காரத்தில் இருந்துதான் இரண்டு உலகங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றது. இறைவனின் இயக்கத்தில் ஒன்று பொருளுலகம், மற்றது சொல்லுலகம். பொருள் உலகங்கள் ஐந்தொழிலால் நடத்தப்படுகின்றன. சொல்லுலகங்கள் வாக்குகளால் நடத்தப்படுகின்றது. அந்த வாக்கு இல்லாமல் போனால் எங்களுக்கு ஞானம் இல்லை என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. வாக்கு இல்லை என்றால் ஞானம் இல்லை. ஆனால் அச்சரங்கள் இல்லை என்றால் வாக்கு இல்லை. ஓங்காரம் இல்லை என்றால் அச்சரங்கள் இல்லை. இதுதான் அந்த தொடர்பு. அந்த ஓங்காரம், மூலாதாரத்தில் இருக்கும் ஓங்காரம் எங்களுடைய உடலில், அதிலிருந்து வருபவைதான் 51 அச்சரங்கள். அந்த 51 அச்சரங்களையும் தான் திருவாசியில், சிவ நடனத்துக்கு மேலே இருக்கும் திருவாசியில் 51 சுடர்களாக காட்டப்பட்டிருக்கின்றது. ஏன் அதை சுடர்களாக காட்டியிருக்கின்றார்கள் என்றால், சைவ சித்தாந்த முறைப்படி அதுதான் ஞானத்தை கொடுக்கின்றது. அந்த 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 அச்சரங்கள், அதை தாய் எழுத்தென்றும் சொல்வார்களாம். அந்த அச்சரங்கள் தான் எங்களுடைய ஞானத்தை தருகின்றது. அது எப்படி தருகின்றது? அதுதான் சொல்லுலகத்தை ஆட்சி செய்கின்றது. அந்த சொல்லுலகத்தால் தான் எங்களுக்கு இந்த அறிவு ஞானம் கிடைக்கின்றது. அந்த அறிவு ஞானம் மூலமாகத்தான் நாங்கள் எங்களுடைய அறியாமையாகிய ஆணவத்தை வெல்ல வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. நான் சொல்லவில்லை. ஆகவே இந்த 51 அச்சரங்கள் ஓங்காரத்திலிருந்து புறப்படுகின்றது. அதன் பின் அது சொல்லாகின்றது. இறுதியாக நாங்கள் படித்திருக்கின்றோம். அந்த சொல்லை மாத்திரம் இங்கு நினைவு கூறுவோம். அது வைகரி வாக்காக வாய் மூலம் வருகின்றது. அது ஒரு இடத்தில் மத்திமை வாக்காக வருகின்றது என்று படித்திருக்கின்றோம். அந்த மத்திமை வாக்காகலால் வரும் சொற்கள் வைகரி வாக்குக்கு அருளாளர்களால் கொடுக்கப்படுகின்றது என்றும் விரிவாக படித்திருக்கின்றோம். நான் அங்கு மீண்டும் உங்களை கொண்டு செல்லவில்லை. இங்கு இந்த ஐயா கேட்ட கேள்விக்கு இந்த 51 என்பதனுடைய கருத்து அச்சரங்கள். அதில் இன்னொரு கருத்தையும் என்னுடைய குருநாதர் சொல்லித்தந்தார் அவருடைய நாத யோகத்தில். இந்த 51 அச்சரங்களும் 6 ஆதாரங்களிலும் இருக்கின்றது என்று சொல்லித்தந்தார். மூலாதாரத்தில் 4 அச்சரங்களும், சுவாசிஸ்தானத்தில் 6 அச்சரங்களும், மணிபூரகத்தில் 10 அச்சரங்களும், அநாகதத்தில் 12 அச்சரங்களும், விசுத்தியில் 16 அச்சரங்களும், ஆக்ஞாவில் 3 அச்சரங்களுமாக இவற்றை கூட்டினால் 6 ஆதாரத்தில் இருக்கும் அச்சரங்களை 51. அது நாத யோகத்துக்கு மிகவும் தேவையான விடயம் என்று அவர் எனக்கு அதன் மூலம் எனக்கு அந்த அறிவை தந்தார். இப்போது சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் அதை எங்கிருந்து வந்தது என்பதை பார்க்கும்போது எவ்வளவு அழகு! அதுவும் பரம்பொருளின் திருநடனத்தை சுற்றி இருக்கும் திருவாசியிலிருந்து வந்ததே, எவ்வளவு அருமை! அந்த திருவாசியில் அந்த ஒளிச்சுடர்கள் 51 சுற்றி இருக்கின்றது. அதன் கருத்து என்ன என்று இறுதியாக பார்ப்போமாக இருந்தால், இறைவனின் சிவ நடனத்தில்தான் இந்த உலகமே ஆடுகின்றது என்று சைவ சித்தாந்தம் மூலம் அறிந்தோம். அந்த சிவ நடனத்தின் மூலம் 2 விடயங்கள் நடக்கின்றது. ஒன்று பொருளுலகம், மற்றது சொல்லுலகம். சொல்லுலகம் இல்லாமல் ஞானம் இல்லை. ஆகவே அந்த சொல்லுலகத்தை நிர்வகிப்பதுதான் இந்த 51 சுடர்கள், 51 அச்சரங்கள் என்று இந்த நண்பருடைய கேள்விக்கு பதில் கொடுக்கின்றேன். ஆகவே சிவ நடனம், அந்த தாண்டவம் எவ்வளவு விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது! இப்போது பாபாஜி பரம்பொருள் உதவியினால் அது சிறிது சிறிதாக துலங்குகின்றது. அருளாளர்களுடைய விடயங்கள் மூலமாகவும், சைவ சித்தாந்த பேராசிரியர் உடைய பல கருத்துக்கள் மூலமாகவும், எங்களுடைய கிரியா யோகா குருக்களுடைய கருத்துக்கள் மூலமாகவும் அவை கிடைக்கின்றன. அதற்கு நன்றி சொல்வோம். குருமார்களுக்கும், வித்யா குருக்களுக்கும், பாபாஜிக்கும், பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடித்து, இறைவனையா கார்த்திகேயனையா அவர்கள் நினைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். முடிந்த அளவு கொடுத்தால் காணும் இறைவனையா, முடிந்ததை கொடுங்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சற்சங்கத்தில் அருளாளர்களை ஆட்கொள்ளல் பற்றிய சிறந்த விளக்கம் தரப்பட்டவை சிறப்பாக இருந்தது. அத்துடன் கிரியா சாதகர்களாகிய நாம் எல்லோரும் அன்பு தொண்டு மூலம் சாதனைகளை மேலும் கூட்டி கூட்டி ஆட்கொள்ளல் நிலைக்கு நாமும் போவோம் என்ற நம்பிக்கையை வைப்பதற்கு இது எங்களுக்கு ஒரு சிறந்த விளக்கமாக இருந்தது. அடுத்து சிந்தை தெளிவித்து சிவமாக்கி என்ன என்ற அதிலும் சிறப்பான கருத்துக்களை கூறினீர்கள். மிக சிறப்பாக இருந்தது. சிந்தை தெளிவித்தல் என்பது இந்திரியங்கள் என்ற கருவிலிருந்து நாம் விடுபட்டு வர வேண்டும் என்றும் அப்போதுதான் சிந்தை தெளிவுபடும், அதனால் ஆசிரியர்கள் சிந்தையை குழப்புகின்றனர் என்பதை பற்றி பாடம் செய்ய உதாரணத்துக் கொண்டு சிறப்பாக விளக்கப்பட்டவை சிறப்பாக இருந்தது. அடுத்து 51 அச்சரங்கள் தான் 51 சுழலாக பற்றிய ஒங்காரத்தில் தோன்றிய விளக்கம் மிக சிறப்பாக காட்டப்பட்டு அதிலிருந்து அதற்குரிய சிறப்பான பதில் கிடைக்கப்பட்டு தெளிவு கிடைத்தது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. மிகவும் அருமை, மிகவும் அருமை. நான் மிகவும் அருமையாக தொகுத்தீர்கள் இளவனையா, மிகவும் அற்புதம். அதிலும் அந்த முதலாவது விடயத்தை நீங்கள் தொகுக்கும் போது அந்த நம்பிக்கையை ஊட்டுகின்றது என்ற ஒரு வசனம் சொன்னீர்கள், அதுதான் அற்புதம். அதை நினைத்துத்தான் இதை நான் சொன்னேன். அது உங்களுக்கு, அது உங்களுடைய வாக்கு மூலம் அது கிடைத்திருக்கின்றது ஆசி மாதிரி. அது எல்லோருக்கும் அந்த விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும். அந்த ஆட்கொண்டல் மூலம் இங்கே எல்லோரும் அதை அடையலாம் என்ற ஒரு வைராக்கியம் மாத்திரமல்ல, அந்த அந்த நிலைப்பாடு அவர்களுக்கு உறுதியாக தெரிய வேண்டும் என்றது. அது உங்களுக்கு கிடைத்தது போல் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். மிகவும் அற்புதம். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கெரிய பாபாஜி நமோ சிவாய நமோ. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இந்த சத்சங்கம் வழக்கம் போல சிறப்பான நிகழ்ச்சியை அமையப்படுத்தியிருக்கார் பாபாஜி. ஆனா கேள்வி கம்மியா இருந்தாலும் அதுக்கு அவர் கொடுத்த பதில் அதிகம். எதுக்கு அந்த பதில் நம்மளை தெளிவுபடுத்துறதுக்காகவும் தெரிய வைக்கிறதுக்காகவும் நமக்காக பாபாஜி உழைச்சிருக்காரு. பாபாஜிக்காக பரம்பொருள் உழைச்சிருக்காரு. அவரே பரம்பொருளா ஆவாரு, அவரும் பாபாஜியாவும் ஆவாரு. இதுதான் குரு சிஷ்யனுடைய ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயம் நடக்கும். குருவுக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு பெரிய தொடர்பு, நமக்கு குருவுக்கும் உள்ள ஒரு பெரிய தொடர்பு, குருவுக்கும் இறைவனுக்கும் நடக்கிற ஒரு சிறிய தொடர்பு, குருவுக்கும் மனிதனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சிறிய தொடர்பு. அந்த சிறிய தொடர்பு காலகாலம் பெரிய தொடர்பா ஆகும். அது அவர் அவர் பக்குவத்துக்கும் அவர் அவர் வினைக்கு தகுந்த மாதிரி போகும். அதை நம்ம அப்ப வினை கொள்கையில சத்சங்கம் ஒரு சிறப்பான சத்தம். ஏனோ சிறப்பான சத்தங்கள் தான் நீங்க கேட்கக்குள்ள ஒரு சிறப்பான சத்தம். ஒவ்வொரு விஷயமும் சிறப்பு தான். அதை உணர்வதற்காகவும் அதை திருப்பதற்காகவும் நம்ம வந்து கொண்டு வர்ற வார்த்தைகள் தான் இன்றைக்கு அருளாளர்கள் சேர்ந்து வந்த கருத்துக்களை நீங்க நீட்டி சொன்னீங்க. இதெல்லாம் கதை இல்லை, உண்மை. இதை நம்ம வந்து அதை தெளிவா வந்து வீடானது நம்ம ஒத்துக்கணும். கதை இல்லை, இது எல்லாம் உண்மை. இப்படிதான் வந்து இறைவன் வந்து அருளாளர்களை ஆட்கொண்டார். பல ரூட்ல ஆட்கொண்டார். 63 நாயன்மார்களை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஆட்கொண்டிருந்தார். 30 தொகை அடியார்களை பார்த்துதான் ஆட்கொண்டிருந்தார். இப்படி ஆட்கொண்டுதான் அவர் அவர் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள வழிநாட்டினார். தெய்வசிதாமன் தெளிவா சொன்னார். இதுல பாபாஜியுடைய தெய்வீக குரலை நீங்க ஊண்டி நுணுக்கமா படிச்சாலும் அதுதான் வரும். அந்த வகையில நம்ம படிச்சு இந்த சைவ சித்தாந்தத்தை நம்ம கேட்கக்குள்ள நாம எந்த நிலையில இருக்கிறோம்ன்றத நம்மள நம்ம நீங்க உங்களை நீங்களே கரை பண்ணிக்க வேண்டியதான், உங்களை நிகர்படுத்திக்க வேண்டியதான், உங்களை நீங்க எடை போட்டுக்க வேண்டியதான். ஆனால் ஒண்ணு மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு கருத்து என்னன்னா, நாம எல்லாரும் இந்த கிரியா யோக சாதகர் எல்லாரும் ஒரு சிறப்பான நிலையில இருக்கும். இதுதான் நிறைய எத்தனையோ கோடி மக்கள், எத்தனையோ கோடி ஜீவராசிகள், எத்தனையோ உயிரினங்கள், அதுல நாம இந்த கிரியா பயிற்சி சைவ சித்தாந்த விஷயங்களை நம்ம அறிஞ்சிருந்தாலும் இந்த ஆன்மா சிறப்பு நிலையில இருக்கு என்றத நீங்க எந்த ஒரு மாற்றத்தால் ஏற்றே ஆகணும். இதுக்கு உதாரணம் நான் என்ன சொல்றேன், இதுக்கு உதாரணம் சைவ சித்தாந்தம் என்ன சொல்றேன்னா, நீங்க என்னைக்கு இந்த சைவ சித்தாந்தம் கிரியாயோக பயில ஆரம்பிச்சிருக்கீங்களோ அன்னைக்கே நீங்க சிறப்பான நிலையில தான் இருக்கு. ஆனால் இந்த சிறப்பான நிலையில இருக்கக்குள்ள என்ன ஆகும்னா, ஆணவ மலை வந்து நம்மள ரொம்ப டைவர்ட் பண்ணும். அந்த நிலையில நீங்க விழிப்புணர்வா இருக்கும், இவ்வளவுதான் சொல்லு, விழிப்புணர்வா இருக்கணும், அவ்வளவுதான் தெளிவா சொல்லு, விழிப்புணர்வா இருக்கும். இந்த நிலையில இருக்கக்குள்ள ஆணவ மலை நம்மள வந்து ஏற்படுத்தும். அப்ப நீங்க நாம கீழ்நிலையில இல்ல, நல்ல மேல்நிலையில தான் இருக்கோம், நம்மளோட குருநாதன் மேல்நிலையில தான் அழைச்சிட்டு போறாருன்றத நீங்க தெளிவா இருக்கு, விழிவா இருக்கு. சைவ சித்தாந்தம் அதனால இந்த சடங்கத்தை கேட்ட அளவுல அடியேன் ஒரு சிற்று அறிவுக்கு எனக்கு உணரப்பட்டதுல நாம வந்து சிறப்பான நிலையில இருக்கிறேன் என்ற ஒரு சந்தோஷத்தை நானே எனக்கே நான் பகிர்ந்துருக்கேன். அத போல உங்களுடைய மனநிலையில உங்களுடைய பக்குவத்துல அது கிடைச்சால், நீங்க ஏத்துக்க முடிஞ்சால் ஏத்துக்கலாம், அது உங்களுடைய வினைக்கு ஏற்ற பாடியும் உங்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ற எல்லாத்துக்கும் வினையை தீக்கிறதுக்காக நம்மள பாபாஜி சங்கிலி தொடர கூப்பிட்டு போறார் என்ற மட்டும் நம்ம உணர்ந்தா போதும். ஓம் பிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய,
ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. மிகவும் அற்புதமாக கதியன் ஐயா பல புது விடயங்களையும் கொண்டு வந்து அதை மிகவும் அதை துலக்கி இருக்கின்றீர்கள். தமிழ் சொல் துலக்குதல் என்றால் இன்னும் மெருகூட்டி இருக்கின்றீர்கள் என்று சொல்லுவேன் அடிக்கடி. மிகவும் அருமை கதி சார், அதை மிகவும் அருமையாக சைவ சித்தாந்த கிரியா யோக அருளாளர்கள் வாக்குப்படி அதை மெருகூட்டி இருக்கின்றீர்கள். அதற்கு நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம.